سبحان اللہ سبحان الملك القدوس السلام المؤمن المهيمن الجبار المتكبر فسبحان الله عما يشركون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله يقول نبي صلى الله عليه وسلم ورميه صلوات كوري இந்த தர்பியா நிகழ்ச்சியின் ஆரம்ப உரையை உங்களுக்கு மத்தியில் முன்வைக்க விரும்புகிறேன். தர்பியா என்ற இந்த சொல், இது அரபு மொழியில் உள்ள ஒரு சொல்லாகும். தர்பியா சரியான மொழிபெயர்ப்பு வளர்க்குதல் என்பது கருத்து. இது ரப்பா என்ற பதத்திலிருந்து வந்தது. ரப்பா என்று சொன்னால் வளர்த்தான். தர்பியா என்று சொன்னால் வளர்க்குதல். இதற்கு இன்னொரு கருத்தும் இருக்கின்றது, பரிபாலிக்குதல் என்ற கருத்தும் இருக்கிறது. அப்ப நிறைய கருத்துகள் அடங்கிய ஒரு சொல் தான் இந்த தர்பியா என்பது. ஒரு தாயும் ஒரு தகப்பனும் எப்படி குழந்தைகளை நல்வழியில் வளர்ப்பதற்கு அவர்கள் என்னென்ன முயற்சிகளை செய்கின்றார்களோ, என்னென்ன தேவைகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார்களோ, அதற்கு தர்பியா என்று சொல்லப்படும். அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலும் தர்பியா என்ற ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய எல்லா கிளைகளிலும் நடைபெறுகின்றது. அப்ப இங்கு என்ன நோக்கம் என்று சொன்னால், ஒரு குழந்தையை அதிகமானவர்கள் இந்த உலகத்தில் அந்த பிள்ளை வளர்ந்து அது இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள். முத்துக்கு 98 விதமானவர்களுடைய முயற்சி இதுதான். ஆனால் மறுபக்கத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் எதற்கு மனிதனை படைத்தான் அந்த சிந்தனையே கிடையாது. இன்று மனிதனுடைய சிந்தனை என்னவென்றால், அல்லாஹ் மனிதனை படைத்தது இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல பெயர்களை எடுத்து படித்து நல்ல பட்டங்களை பெற்று மரணத்திற்கு பிறகும் மக்கள் அவனை புகழ வேண்டும் என்பதுதான் அதிகமான மக்களுடைய நோக்கம். இதற்குத்தான் அல்லாஹ் எம்மை படைத்திருக்கிறான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று எங்களுக்கு விளங்குகிறது. ஆனால் நோக்கம் அல்லாஹ் படைத்தது அது அல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனில் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்தது எமக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதுதான் நோக்கம். எனவே ஒரு தாய் தந்தை ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கும் போது இந்த குழந்தை எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது,
அதற்கு என்னென்ன பயிற்சிகள் தேவை, என்னென்ன தர்பியா தேவை என்பதை உணர்ந்து அதை கொடுக்க வேண்டும். கொடுத்து அந்த குழந்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு பிள்ளையாக வளர்ந்து ஒரு மனிதனாக மரணித்தால் சொர்க்கம் செய்வான். அப்ப இந்த தர்பியாவுடைய நோக்கம் எங்களுக்கு என்னவென்றால், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஒருவர் வந்து பைஅத்து செய்துவிட்டால் அவருடைய தாய் தகப்பன் குடும்பத்தை விட அந்த ஜமாஅத்தின் அமீர் தான் அவருக்கு பொறுப்பானவர். ஜமாஅத்துடைய அமீர் தான் பொறுப்பானவர். அவருடைய கடமை அவருடைய குழந்தைகளை போன்று அந்த ஜமாஅத்தில் உள்ளவர்களை கருதி அவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பது, இதற்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த அமீர் அவர்களுக்கு அதை ஊட்ட வேண்டும். அதற்குத்தான் இந்த தர்பியாவை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய தலைமைத்துவம் இலங்கையில் ஏத்தாலில் இருக்கின்றது, பாகிஸ்தானில் கராச்சியில் இருக்கிறது. இதே போன்று அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சுமார் 30 லட்சம் கிளைகள் இலங்கையில் காணப்படுகின்றன. அதில் ஒரு கிளை தான் இந்த 5 தென்னைமரம் மதீனாபுரம் மன்னாரில் தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதீனாபுரம் என்ற ஒரு இந்த கிராமத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய ஒரு கிளை இங்கு இருக்கின்றது. அந்த கிளையில் தான் இன்று நாங்கள் கூடியிருக்கின்றோம். இது இங்கு நடக்கக்கூடிய முதலாவது தர்பியா. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், தர்பியா என்று சொன்னால் அது விரிந்த கருத்துக்களை கொண்ட ஒரு சொல். அதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கும், உலக விஷயமும் உள்ளடங்கும், மறுமை விஷயமும் உள்ளடங்கும். மறைக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்கள் ஊட்ட வேண்டும். உலகத்திற்கு என்னென்ன தேவையோ அதை நாங்கள் சொல்லுவோம், அவர்கள் அதை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த தர்பியாவில் பல பிரயோஜனங்கள் இருக்கின்றன. அதில் நான் ஒரு குறிப்பிட்ட பிரயோஜனங்களை மட்டும் இந்த இடத்தில் நான் சொல்லி முடிக்கின்றேன். ஒன்று, நாங்கள் இப்படி கூறுவதன் மூலம் எங்களுக்கு மத்தியில் ஒரு அறிமுகம் ஏற்படுகின்றது. ஒரு அறிமுகம், ஒவ்வொரு சகோதரியாக சந்தித்து முசாபா மானகா சலாம் சொல்லி சந்திக்கும் போது புதிய முகமாக இருந்தால் நீங்கள் எந்த ஊர் என்று நான் கேட்பேன். நாங்கள் கேட்போம், ஒவ்வொருவர் கேட்டு நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் எங்களை சகோதரர்கள். இப்போது கூட நான் ஒரு சகோதரோட முசாபா மானகா செய்யும் போது எனக்கு அந்த சகோதரர் மறந்து விட்டது. நீங்கள் யார் என்று கேட்கும்போது ஹபீபுர் ரஹ்மான் கிண்ணியா வாழச்சேனில் நாங்கள் சந்தித்தோம் ஒரு தர்பியாவில், மறந்து விட்டது. இதுதான் அறிமுகம் என்பது. முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் அறிமுகம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இவர் யார், இவர் யார், இவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அப்படி ஒரு அறிமுகம் இருக்க வேண்டும். அதுதான் அல் குர்ஆனே கூறுகின்றார். எப்படி நாங்கள் மனிதர்களை ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம். இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்சா, ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் உங்களை படைத்தோம். வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம். இது இலங்கையை பொறுத்தவரை இந்த கோத்திரம் என்பது கிடையாது. இது அரபு நாடுகளில் இன்றைக்கும் இந்த கோத்திரம் என்று காணப்படுகின்றது. குறைசி, ஹாசிமி, கஹ்தானி, இப்படி பல கோத்திரம் இதை நல்லா கூறுகின்றான். அந்த கோத்திரத்தில் உள்ளவர்களை அவர்கள் வைத்திறங்கிக் கொள்வார்கள். இதைத்தான் அல்குர்ஆன் கூறுகின்றது, உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாங்கள் அமைத்திருக்கின்றோம். ஏன், உங்களுக்கு மத்தியில் அறிமுகம் ஏற்படுவதற்காக வேண்டி, நீங்கள் ஒருவர் ஒருவரை தெரிந்து கொள்வதற்காக வேண்டும்படி நாங்கள் வைத்திருக்கின்றோம். அப்ப முதலாவது இந்த தர்பியாவில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்னவென்றால் அறிமுகம் ஒன்று. இரண்டாவது, பெருத்த நன்மைகளை நாங்கள் தேடுகின்றோம் இந்த தர்பியாவின் மூலம். அது என்ன, ஒரு முஸ்லிமை சந்தித்ததும் சலாம். எத்தனை முறை நாங்கள் இதற்குள் சலாம் சொல்லுகின்றோம்? ஒரு முஸ்லிம் எத்தனை முறை சலாம் சொல்லுகின்றான்? ஆனால் ஏனைய அமைப்புகளில் இப்படி ஒன்றை பார்க்கவே முடியாது. ஏனைய அமைப்புகளில் இந்த சலாம் என்பது மிகவும் குறைவு. அவர்களுக்கு மத்தியில் இந்த கேட்டு வாங்கக்கூடியவர் வருவார், அவர்தான் சலாம் சொல்வார். மற்றபடி சலாம் என்பது இந்த இலங்கையிலே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சத்தியம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றியதற்கு பிறகுதான் இன்று இலங்கையிலே சலாம் வரையிறது. எல்லா பிரிவுகளிலும் இந்த சலாத்தை நூற்றுக்கு 10 வீதம் பயன்படுத்துகின்றார்கள். முந்தி கிடையாது, சலாம் இல்லை, பருதா கிடையாது, தாடி கிடையாது, பழுத்த முடிக்கு மல்லோண்டி அடிப்பது இல்லை. இப்படி பல இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டான் இருந்தன. இந்த சத்தியம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்ததற்கு பிறகுதான் இந்த சலாம். எனவே இந்த சலாத்தை அல்லாஹால மிகவும் வலியுறுத்துகின்றான். ஆதம் அலை இஸ்லாமை படைத்து அல்லாஹால சொன்னான், போங்க அதோ உட்கார்ந்திருக்கவருடைய மரத்துகளுக்கு போய் சலாம் சொல்லிவிட்டு வாருங்க என்று சொல்லி அனுப்பினான். இது முதலாவது ஒரு இபாதத், வானத்தை நடந்த ஒரு இபாதத் இந்த சலாம் என்பது. இதை கருத்தை அதிகமானவர்கள் உணர்ந்து அஸ்ஸலாம் அலைக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும். அவங்க திருப்பி அலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார். இது பெருத்த ஒரு நன்மை, லேசான நன்மை இல்லை. இதனுடைய நன்மை இஸ்லாம் இத்தனை என்று சொல்லவில்லை. அந்த அளவு அல்லாஹு தஆலா இந்த சலாத்துக்கு ஏன் அல்லாஹ்வுடைய பெரும் சலாம் என்று வருகின்றது. அல்லாஹ்வுடைய பெரும் சலாம், சாந்தி சமாதானம், அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இதே போல சொர்க்கத்திலே பாருங்கள், சலாம் சலாம் குர்ஆன் வருகின்றது. எங்கு பார்த்தாலும் சலாம் சலாம் என்றுதான் இருக்கும். சொர்க்கத்தில் எங்க பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், இப்படித்தான் இந்த சொர்க்கம். எனவே அந்த சொர்க்கவாசிகளுடைய அடையாளம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொர்க்கம் செல்லும் என்று நாம் குர்ஆன் ஹதீஸை வைத்து சொல்லுகின்றோம். எனவே அந்த சொர்க்கத்தை போல்தான் இந்த உலகம். எங்கு பார்த்தாலும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு மத்தியில் சலாம். வீட்டுக்கு நுழையும் போது சலாம், வெளியேறும் போது சலாம், இடையே ஒரு மறைப்பு ஒரு திரை ஏற்பட்டால் சலாம், பள்ளிக்கு நுழையும் போது சலாம், வெளியில் போகும்போது சலாம், ஒரு சபையில் நுழையும் போது சலாம், வெளியேறி செல்லும் போது சலாம், தகப்பன் பிள்ளைகளுக்கு சலாம், கணவன் மனைவிக்கு சலாம், மனைவி கணவனுக்கு சலாம். சுபஹானல்லாஹ், இது அந்த சொர்க்கவாசிகள் ஒரு அடையாளம். சொர்க்கத்தை இது அல்லாஹ் சொல்லுகின்றான், சலாமுன் சலாமுன் என்றுதான் இருக்கும் என்று. அப்போ அப்படி இந்த தர்பியாவின் மூலம் நாங்கள் தெரிந்த ஒரு நன்மை நாங்கள் அடைந்து கொள்கின்றோம் இந்த சலாமின் மூலம். எனவே இந்த சலாத்தை நாங்கள் பரத்த வேண்டும். எங்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று வரவில்லை. அஃஷு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பரப்புவது எப்படி? அடிக்கடி சலாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் சலாத்தை பரப்புதல். அடுத்தது இந்த சலாத்தை பற்றி வருகின்றது, உங்களுக்கு மத்தியிலே பரத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில், வெளியே இல்லை. ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் பைஅத்து செய்து நுழைந்த ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில் இந்த சலாத்தை பரத்திக் கொள்ள வேண்டும். வெளியில் இந்த சலாத்தை பரத்த முடியாது. இப்போ ஒரு வெளியில் இருந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மற்றவர்களுக்கு சலாம் சொல்வதில்லை என்று. அப்படி அல்ல, சலாம் சொல்லக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. சலாம் சொல்லக்கூடாது என்று சொல்ல, சலாம் சொல்லுகின்றோம், சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றோம். எப்படி? வெளியே ஒரு பிரிவில் உள்ள ஒருவர் வந்து எங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார். நாங்களும் திருப்பி அலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் என்று சலாம் சொல்லுகின்றோம். ரெண்டும் சாந்தா, ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றது. ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது, பதில் செல்லும் போது உங்க மீது அல்லாஹ்வுடைய சாந்தி, ரெண்டும் தான். அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சலாம் சொல்லும் இல்லை என்ற கருத்து பிழை. சலாம் சொல்லுகின்றோம், யார் சொன்னாலும் வாலைக்கும் அஸ்ஸலாம், அப்ப சலாம் சொல்வதில்லை சொல்வதில்லை என்ற கருத்து இருக்கின்றது. அது என்னவென்றால், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் மட்டுமே பின்பற்றும், வேறு யாருடைய கருத்தையும் எடுத்துக்கொள்ளாது. அது எப்படிப்பட்ட பெரிய ஒரு இமாம் சொன்னாலும் அதை நாங்கள் தூக்கி எறிய மாட்டோம், எடுத்து குர்ஆன் ஹதீஸோடு உரசுவோம். உரசி பார்க்கும் போது அது குர்ஆன் ஹதீஸாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்வோம், குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பா இருந்தால் அதை தள்ளிவிடுவோம். இதனால்தான் இமாம் மாலிக் ஒருமுறை, ஒரு இமாம் மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு அருகில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள் நின்று கொண்டு, குல்லுன் யுஹல் வ யுரத்து என்றார்கள். எந்த பெரிய ஒரு அறிஞராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை எடுக்கவும் முடியும், அதை தூக்கி எறியவும் முடியும். கையை காட்டினார்கள், இதோ இந்த கபரில் அடங்கியிருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை தகர், அதிலே கை வைக்க முடியாது, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது புத்திக்கு பட்டாலும் சரி படாவிட்டாலும் சரி. ஏனைய பிரிவுகளில் பாருங்கள், புத்திக்கு படாவிட்டால் தூக்கி எறிவார்கள். இன்று தௌஹீத்தில் ஒரு கூட்டம் ஜெயினுலாப்ஜன் எடுத்துக்கொள்ளலாம், அவருடைய புத்திக்கு படாத ஹதீஸுகளின் அபிமொழிகளை தூக்கி எறிகின்றார், இது கூடாது. எனவே மாலிக் இமாம் சொன்னது இது சரி, யார் சொன்னாலும் அதை பார்க்கலாம், அது குர்ஆன் ஹதீஸா என்றால் எடுத்துக்கொள்ளப்படும், இல்லை என்று தூக்கி எறியப்படும். அதான் அவர் சொல்லி சொன்னார்கள், இந்த கபரில் அடங்கியிருக்கின்றவர்களை தவிர, இது உண்மையான விஷயம், நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்றை தட்ட முடியாது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த இரண்டை மட்டுமே பின்பற்றுவர், வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரிவுகளும் இந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவதில்லை. அதனால் இந்த கூட்டம் சுவர்க்கம் செல்கின்றது. அப்ப எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சலாம் விஷயத்தில், அப்ப நாங்கள் ஏன் சலாத்தை ஆரம்பத்தில் சொல்வதில்லை என்றால், ஹதீஸில் வந்திருக்கின்றது இணை வைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள், அவ்வளவுதான். இணை வைப்பவர்களுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள், அதனால நாங்கள் ஆரம்பிக்கிறீர்கள், அவ்வளவுதான். ஆனா சலாம் சொல்ற அவங்க சொன்ன சொல்றோம். அப்ப அதனால ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஏனைய அமைப்புகளுக்கு சலாம் சொல்வதில்லை என்ற கருத்து பிழை, நாங்கள் சொல்லுகின்றோம், ஆனால் ஆரம்பிப்பதில்லை என்பதை மட்டும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அதபுல் முஃப்ரத் என்ற ஒரு கிதாபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்திருக்கின்றார்கள். எப்படி இணை வைப்பவர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள், இணை வைக்கக்கூடியவர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள், அதனால் தான் நாங்கள் சலாத்தை ஆரம்பிப்பதில்லை. எனவே இந்த சலாம் என்பது மிக ஒரு முக்கியமான ஒன்று, முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த சலாத்தை அடிக்கடி பரத்திக் கொள்ள வேண்டும். பெரியவர்கள் சிறியவர்களுக்கு, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். வாகனத்தில் செல்பவர்கள் நடப்பவர்களுக்கு சொல்ல வேண்டும், நடப்பவர்கள் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டும், பெரிய கூட்டம் சிறிய கூட்டத்திற்கு சொல்ல வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்களுக்கும் சொல்லலாம், சிறியவர்கள் பெரியவர்களுக்கும் சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த சலாம் இருக்கின்றது. இது இந்த தர்பியாவிலே மிக முக்கியமாக நாங்கள் அமல் செய்கின்றோம், பெருத்த நன்மையை நாங்கள் சம்பாதித்துக் கொள்கின்றோம். எனவே ஒன்று அறிமுகம், இரண்டாவது சலாம், மூன்றாவது ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது, இந்த சகோதரத்துவம் ஏற்படுகின்றது. சகோதரத்துவம் என்றால் என்ன? ஒரு தகப்பன் தாய்க்கு ஒரு 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், இவர்கள் அனைவரும் சகோதரர்கள். இவர்கள் எப்படி நடப்பார்கள் எங்களுக்கு தெரியும். இவர்களுக்கு மத்தியில் பெரும்பாலும் சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை பெரும்பாலும் இருக்காது, சில குறிப்பிட்ட இடங்களை தவிர விதிவிலக்கு. பெரும்பாலும் 98% அவர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்காது, சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை இருக்காது, உதவி ஒத்தாசை இருக்கும். ஒருவர் தனக்கு பசி, ஒரு சாப்பாட்டை வாங்கி கொண்டு வந்தார், வந்து பார்த்தால் வீட்டில் தன்னுடைய ஒரு சகோதரனுக்கு சாப்பாடு இல்லை, உடனே பாதியை கொடுத்து விடுவார். இவர்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவம் இருக்கின்றது, இதுதான் சகோதரத்துவம். போட்டி பொறாமை இல்லாமல் அடிப்படி சண்டை சச்சரவு இல்லாமல் உதவி ஒத்தாசி அவங்க இருக்குவோம். அடுத்து அவர்களுக்கு பற்றி ஒரு இரக்கம் இருக்கும் உள்ளத்துல. தன்னுடைய சகோதரனுக்கு யாராவது எனக்கு செய்து விட்டால் உடனே பாய்ந்து தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தன் சகோதரனை பாதுகாப்பார். நாங்கள் பார்க்கணும், இதுதான் இந்த சகோதரத்துவம். இது இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அல் முஸ்லிமு அஹல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அப்ப கூட பிறந்த சகோதரன் நாங்கள் இருப்பதை போன்றுதான் ஒரு முஸ்லீமை நாங்கள் பார்க்க வேண்டும். அது எந்த ஊரை சேர்ந்தவராயிருந்தாலும் சரி, பணக்காராயிருந்தாலும் சரி, ஏழையாயிருந்தாலும் சரி, வெள்ளையாயிருந்தாலும் சரி, கருப்பாயிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள்ள வந்து நுழைந்து பைஅத் செய்து விட்டால் அவர் எங்களுடைய சகோதரர். அதற்கு பிறகு நம்முடைய சகோதரர் நமக்கு தீங்கு செய்து விட்டால் மன்னிப்போம், அதுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். எப்படி வெளியில் ஒருவர் ஒருவருக்கு அடித்தால் உடனே போலீஸில் வேண்டி பண்ணிவிடுவார். ஒருவருடைய சைக்கிளை தூக்கி கொண்டு கலவில கொண்டு போனால் வேண்டி பண்ணிவிடுவார். ஆனால் தன்னுடைய சகோதரன் தனக்கு அடித்து விட்டால் ஒரு காலமும் போலீஸில் வேண்டி பண்ண மாட்டார். என் சகோதரன் தன்னுடைய ஒரு பணத்தை வாகனத்தை கலவில் எடுத்துக்கொண்டு போய் வித்து விட்டார், முஸ்லிமீனுக்கு நுழைந்தவர்கள் அனைவரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளை கொண்டவர்கள். அப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும். இதுல ஏதாவது ஓட்டைகள் எங்களில் ஏற்பட்டால் அது எங்களுடைய பிள்ளை, இஸ்லாத்தினுடைய பிள்ளை அல்ல. உதாரணமா நான் ஒரு சகோதரோடு கொஞ்சம் மனமுரண்டாக எதையும் செய்து விட்டேன், அது என்னுடைய பிள்ளையை தவிர இஸ்லாத்தினுடைய பிள்ளை அல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடியதை நாம் கூறுகின்றோம், அல் முஸ்லிமு அஹல் முஸ்லிம், இப்படித்தான் இருக்க வேண்டும். அடுத்தது இப்ப தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு தீங்கு ஏற்படுவது, ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுப்பது, இதை ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப மாட்டார். நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு சகோதரத்துவம் மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். இது சொர்க்கத்தின்பால் கொண்டு போய் செல்லும் சகோதரத்துவம் இருக்கின்றது. இது அன்பினால் ஏற்படத்தின் பாலியங்களை எட்டி எப்படி இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவது. அவர்கள் ஒரு முறை அபூபக்கர் சித்தீக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு நபி இடத்தில் முறைப்பாடு வைக்க வந்தார்கள். வந்து விஷயத்தை சொன்னது நபிக்கு முகம் சிவந்து விட்டது. உமர் அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மஸ்ஜித் நபியை நோக்கி வருகிறார்கள். அபூபக்கர் பார்த்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் சிவந்து விட்டது. இப்போது உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு ஏதாவது தண்டனைகள் கொடுப்பார்களோ என்ற ஒரு அச்சம் வந்ததும் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லா, உமரில் எந்த பிழையும் இல்லை, முறைப்பாடு வைத்த அபூபக்கராக என்னிருந்த எல்லா பிழையும் என்று சொல்லிவிட்டார்கள். இதுதான் சகோதரத்துவம். ஏன் தன்னுடைய சகோதரனுக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று அந்த முழு குற்றத்தையும் தானாக ஏற்றுக்கொண்டு என்ன தான் பிழை என்று சொல்லிவிட்டார்கள். இது என்ன சகோதரத்துவம் என்று பாருங்கள். இப்படி எங்களுக்குள்ள வர வேண்டும், ஆனால் இதுவரைக்கும் எங்களிலே இல்லை. அது என்னை தான் சேர்த்து கொள்கின்றேன், எங்களிடத்தில் இதுவரைக்கும் நூற்றுக்கு நூறு வரவில்லை, ஒரு 70-80% பார்க்கலாம், பூரணமாக வர வேண்டும். இதே போன்று பாருங்கள், ஈசா நபி ஒரு முறை ஒரு ரோட் பாதையில் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் களவெடுக்கின்றார், தெளிவாக கண்டுவிட்டார்கள் களவெடுத்தது. கிட்ட போய் சகோதரன், ஏன் களவெடுத்தா என்று கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் களவெடுக்க இல்லையேண்டா, நான் களவெடுக்க இல்லை. பாருங்க இந்த சகோதரத்துவத்தில் ஒரு இதை அப்ப சொன்னாங்க ஈசா நபி. அப்ப களவெடுக்க இல்லை, ஒரு முஸ்லீம் சொல்றார் நம்பன் பொய்யா கேட்டார். அப்ப கண்டமே சொன்னாங்க, என்னுடைய கண் என்னை பொய்யாக்கி விட்டதுதான். இது கருத்து, என்னுடைய கண்ணு என்ன பொய்யாக்கிட்டு களவெடுக்காத ஒரு சகோதரனை களவெடுப்பதை போட்டு எனக்கு காட்டிவிட்டது என்று சொல்லிட்டு மனசுல எருவும் வச்சிருக்கேன். என்ன சகோதரத்தோடு பாருங்கள், அவர் இப்படி நடக்க இயலுமா ஏதாரா? சைல் புகாரில் ஏன் ஏறாரு? எங்களுடைய ஒரு சகோதரர் வச்சு கொள்ளுங்களேன், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பீடி சுருட்டு சிகரெட்டு பிடிக்க தெரியும் உங்களுக்கு, ஹராம் லேகிய ஹராம் நிக்கவும் நிக்கிறது ஹராம். அப்ப இதுல ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பையத்து செய்யறவங்களுக்கு உபதேசம் செஞ்சுதான் நாங்க பையத்து எடுப்போம். சில நேரத்தில் சைத்தானி தூண்டுதலினால இப்ப ஒரு ஆள் மன்னாரில் ஒரு இடத்துல போச்சு முடிய கண்டுட்டாங்க, அதை கண்டுட்டாங்க. கண்ட உடனே இப்ப நாம அவர்கிட்ட போய் சொல்ல என்ன சார் அவர் புகைக்கிறீங்க? இல்ல நான் புகைக்கல, அவர் ஒழிச்சு வீசி விட்டாரு. இல்லண்டா ஈசா நபி மாதிரி அப்ப கண் பொய்யாக்கி விட்டது என்று சொல்லிட்டு போயிட வேண்டியதான். செய்யலாமா செய்யலாம் ஏனும், ஆனா நாம செய்யறதில்லை பெரும்பாலும். என்ன செய்வோம்? அதை உடனே நாம கொண்டு அவையில கொடுப்போம் விசாரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈசா நபி மாதிரி கொஞ்சம் நடக்கலாம். வரம்பு மீறி நாங்க பல முறை பார்த்துட்டோம் இப்படி செய்யறா ஒரு பிள்ளைய, அதுக்கு போய் எங்களுக்கு ஒரு கடமை வந்துடும், இவர் நரகத்திலிருந்து காப்பாற்றணும். இப்போ அதுக்காக வேண்டி நாம அவருக்கு பல நாட்கள் உபதேசம் செய்ய, சகோதரர் இப்படி செய்யாதீங்க, நீங்க செய்யறது ஹராம், குடிக்கிறது பீரியா சிகரெட் ஹராம், அந்த பணத்தை நீங்க செலவழிக்கிறீங்க ஹராம், அப்ப அராத்து செஞ்ச அல்லாவுடைய வரம்பை மூறுறீங்க, நரகத்துல கொண்டு தள்ளிக்கிறேன் உபதேசம் மூணு முறை நாலு முறை. அதுக்கும் கேட்க இல்லைன்னு சொன்னா நாம அமீர்களுக்கு ஒப்படைக்கணும் இந்த விஷயத்த, முறைப்பாடு வைக்கணும். நோக்கம் என்ன, எப்படி இருக்கணும், பழி வாங்குறது இல்லை. அவரை நினைக்க கூடாது நம்மளை இப்படி செஞ்சு போட்டால் இவர் பிழையானாலும் கோவிக்க கூடாது. அவரை நினைக்கணும் என்ன நரக நெருப்பிலிருந்து காப்பாது இந்த சகோதரர் அமீர்க்கு முறைப்பாடு வச்சிருக்கிறார். ஜஸாஹுல்லாஹு கைரா, அவருக்கு அல்லா நலவே கொடுக்கணும். அவங்கள நினைக்கணும், இவங்கள நினைக்கணும். நம்முடைய சகோதரருடைய இந்த குறையை வெளிப்படுத்துற நோக்கம் எனக்கு இல்லை, நோக்கம் இவரை நரகத்திலிருந்து காப்பாற்று. இந்த அமைப்பில் இந்த சகோதரத்தை எங்களுக்கு மத்திய ஏற்பட்டால் மாறாத அது சொல்லி வேலை இல்லை. அல்ஹம்துலில்லா உலகத்தில் எந்த அமைப்பிலும் இல்லாத ஒரு சகோதரத்துல எங்களுக்கு மத்தியில் இருக்குது. அதனால தான் நாங்கள் பாருங்க பிரிவில் ஒரு பிரச்சனை வந்துட்டு அடிப்படி பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, களவு பிரச்சனை, காணி பிரச்சனை, என்ன செய்யறாங்க உடனே ஒரு பொலிசில எண்ணி பண்ணி தன்னுடைய முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவங்களை பிடிச்சு கொடுக்குறாங்க. அப்ப அவங்க என்ன கைது செஞ்சு கொண்டு போய் கூட்டுக்குள்ள அடைஞ்சி அதுக்கு போல கொண்டு விட்டு போய் சிறையில ஓட்டு கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி அவரை அதுக்கு போல வழக்கு பேசி அவரை ஜெயில தள்ளுறாங்க. இது பிரிவு. ஆனா முஸ்லீம் இப்படி செய்யலாமா? பிரிவுகள் தங்கள முஸ்லீம் தான் சொல்றாங்க செய்யலாமா செய்யலாம். ஏன் சகோதரத்துவம் இல்லை. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள்ளே நடக்குமா இப்படி விஷயம் நடக்குமா? அடிக்குடி பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை உள்ளுக்க வந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொண்டு போய் காவல்துறையில ஒப்படைக்கவே மாட்டார். அல் குர்ஆன் கட்டுப்படி ஒப்படைச்சு அவர் காதுகாப்பு, அப்படி போய் ஒப்படைச்சு அவர் காதல் முஸ்லீம் இல்லை. அப்ப இது இஸ்லாத்துல சகோதரத்துவத்தை பாருங்க, அப்படி நாம செய்யறோமா? ஆனா அப்ப நான் ஏற்றால இதுல வந்து ஒரு ஆள் பயத்தை செஞ்சுப்பான், எங்கே மையங்கள் ஒரு ஆள் வந்து பய நீதிப்பார் தெரியுதுன்னா ஒரு களவு செஞ்சு மனுஷன் தானே, சில நேரத்தில் அப்படி நடந்துறான். அந்த ஈசா நபிக்கு முன்னுக்கு அவர் களவு எடுத்ததுதான் முஸ்லீம் தான் நடந்துற சில நேரங்கள். அப்ப அந்த சகோதரர் நம்மள ஒரு சைக்கிளை கொண்டு ஓடிட்டார், வச்சு கொடுங்க நான் புலிசிக்கு போவேனா? நம்ம சகோதரர் தவறுதான் செஞ்சிக்காரு, என்னத்துக்கு செஞ்சாலும் அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும். கொண்டு போய் ஒப்படைக்க இயலுமா? ஒரு காலம் நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம். இதுதான் இஸ்லாம். இந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கிற ஹக்கு இது சொர்க்கம் போகும் என்பதற்கு பல ஆதாரங்கள் இப்படி இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை சொன்னா இல்ல பல ஆதாரங்கள் இருக்கும். அப்ப இதுல சகோதரத்துவம் எங்களுக்கு ஏற்படுது. இப்படி வாரத்தினால கட்டி பிடிச்சி முசாபா மானகா சலாம் அறிமுகம் எல்லாம் நடக்கும்போது ஒரு சகோதரத்துவம் உண்டாகும் எங்களுக்கு. இத பிரயோஜனம் என்ன? இன்ஷா அல்லாஹ் வறுமையிலே சொர்க்கம். ஒரு சொர்க்கத்தை எப்படி போவாங்க? கையை கையை பிடிச்சிடுவாங்களாம், புட்டிச்சுக்கிட்டு போவாங்க. அந்த பின்னுக்குள்ள ஆளுங்க வந்து நுழைய வரைக்கும் அவங்க உங்களுக்கு கால் வைக்க மாட்டாங்களா? உங்களுக்கு என்னுடைய சகோதரன் என்ன வரையில நான் எப்படி உள்ளுக்கு போறது பாருங்க. அப்ப நீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தானே அது அங்க வரும். ஆனா அங்க போட்டி போறாம அது இதெல்லாம் நிறைஞ்சு போயிருக்குது, இவங்களுக்கு சரி வருமா? அதனால நான் வடிவி பாருங்களேன், கோடுகளையும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் நீதிமன்றங்களையும் பாருங்களேன், யாரு ரெண்டு கூட்டில நிக்கிறது அதிகமா யாரு? அப்துல் கதூர் ரஹீம் அதிகம், இவங்க தானே. அப்ப நாங்க சொல்லக்கூடிய முறையில இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீ சொல்ற மாதிரி எல்லாரும் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு இருந்தா அங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்துல்லா என்ற ஒருவருடைய பேர் கூப்பிடப்பட மாட்டாரு போலீஸ் ஸ்டேஷன்ல நீதிமன்றங்கள் என்ன தேவை இருக்குது? அப்துல் ரஹீம் அழைக்கப்பட மாட்டார். ஏன் நம்ம எல்லாரும் ஒரு கூட்ட ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு நாம இருக்கமா இருந்தால் மாஷாஅல்லாஹ் என்ன இஸ்லாம், எப்படி ஒரு சாந்தி சமாதானம் இருக்கும்? அங்க ஒரு மணிக்கணக்கில் கிடக்க வேண்டிய தேவை இருக்கிறா? இஸ்லாத்துல நாலு கல்யாணம் முடிக்கணும். ஒரு ஆள் வந்து பையத்து செஞ்சார் எங்களுடைய ஊர்ல, ஒரு தூரத்துல இருந்து இந்த சைடுல அங்கிட்டோம் வந்து பையத்து செஞ்சுட்டு அவரு சொன்னார், இப்படி என் மனைவி வேற ஒரு ஆளோட ஓடிட்டு ஜாகியத்துல, எனக்கு இன்னும் பிள்ளையில கவனிக்கணும், ஒத்துறை இல்லை, நான் ஒரு திருமணம் முடிக்கணும். அப்ப இஸ்லாத்துல கூடுந்தானே சாத்துல கூடும் திருமணம் ரெண்டு மூணு நாலு. அப்ப நாங்க பார்த்து ஒரு ஆளை முடிச்சு வச்சோம். முடிச்சு வச்சு ஒரு மாசத்துல போலீஸ்ல என்று உமர் அலி என்று போலீஸுக்கு வரோம். எனக்கு என்ன பண்ணிச்சு யாருன்னா அவரோட முந்தின மனைவி என்ன பண்ணி அங்க வீட்டுலேருந்து ஒரு மணி ஒன்றரை மணிக்கும் கடந்து ஏன் இந்த இது அவங்களும் இந்த மார்க்கெட்டுக்குள்ள இருந்தாலும் பண்ணுவாங்களா? அப்ப எனக்கு என்ன என்று என் மாப்பிள்ளைக்கு இரண்டாவது முடிச்சு வச்சுட்டாங்க என் கூட ஆளுக்கா. அல்லாஹ் என்ன சொல்லலாம், பன்கிஹு மா தாபலக்கும் மினன்னிஸா, உங்களுக்கு விரும்பியவாறு பெண்களில் மசனா இரண்டு ரெண்டு சுலாசா ரூபா ஒன்று மூணு நாலு நாள முடிங்க. அல்லாட கட்டளை முடியுமா செய்ய வேண்டியதா? முடியாட்டி செய்யக்கூடாது. அப்ப நம்ம ஹராத்தையை செஞ்சு வச்சோம், அல்லாஹ் சொன்ன ஒரு ஹராலை செஞ்சு வச்சோம், அந்த வேண்டி பண்ணிடுவோம். அப்ப முஸ்லீம் ஆய்வங்க அப்ப என்ன பண்ண? அப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த அமைப்பில் நாங்க எல்லாரும் நபியுடைய காலம் அப்துல் அஜீஸ் வரைக்கும் எங்க மாத்தா முழு முஸ்லிம்களே இருந்தாங்க, ஒரு கூட்டம் ஒரு ஆமியா, யாருமே இந்த இதை விட்டுட்டு வெளியில போய் தீர்ப்பு கட்டு போக மாட்டாங்க. அப்ப எல்லாரும் அப்படி இருந்தா அன்றைக்கு நாங்களும் போயிருக்க வேண்டிய தேவைப்படாது. ஆனா அப்படி எல்லாரும் ஒத்து வர மாட்டேங்க, அதனாலதான் பாருங்க எல்லாருக்கும் பிரச்சனை. அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள்ள இந்த வேலையை நாங்க ஒரு காலமும் செய்ய மாட்டோம். அப்படி யாராவது செஞ்சால் அவர் இஸ்லாத்துல இல்லை என்ற சிப்பு தான் வழங்கும். ஒன்னு அவர் வந்து மன்னிப்பு கேட்டு அவங்கிட்ட அவரு அந்த என்ட்ரி பண்ணத்தை வாபஸ் வாங்கணும். அப்படி இல்லைன்னா இவர் இஸ்லாத்துல இல்லை என்ற தீர்ப்பு தான் குர்ஆன் அதி சொல்கிறார். சூரத்து நிசாவுல தெளிவாயிருக்கு, 59, 60, 61, 62 வாசி பார்த்தா தெரியும். அப்ப சகோதரத்து ஒண்ணு ஏற்படுது. அடுத்து எங்களுக்கு இதுல சரியான பிரயோஜனம் என்னன்னு கேட்டா இல்மு, ஞானம், கல்வி கிடைக்குது. எத்தனையே விஷயங்கள் வந்து படிக்கிறோம் ஒவ்வொரு தரப்பியாவில், வாழைத்தேவை தரப்பியா நடந்தா ஒரு புதிய ஒரு விஷயம் கிடைக்கும், அக்கறை பத்திர தரப்பியா நடந்தா அங்க ஒரு புதிய விஷயம், ஒரு மூலையத்தியாக புதுசா ஒரு அதிசயம் சொல்லுவார், ஒரு ஆயத்தை கொள்கை தரப்பியா நடந்தா அங்க ஒரு புதிய விஷயம் வரும். இப்படி ஒன்னையாவது நாங்க படிச்சு போடணும். சிலவங்க நினைக்கக்கூடாது நாங்க பொழுது செலவழிச்சு இத்தனை மாதிரி வந்த நயம பயான்கள்லாம் இல்லையே, ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சா போலாம். ஏன் மக்காவில் ஒரு சஹாபி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி புள்ள குட்டியோட வாழ்றாங்க, ஒரு பெண் வந்துச்சாங்க அந்த வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு சொல்லிச்சு, நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா? சுபஹானல்லாஹ், நீங்க ரெண்டு பேரும் சகோதரன் சகோதரி என்ன பால் தந்தீங்க ரெண்டு பேருக்கு, என்னட்டு பால் குடிச்ச பிள்ளைகளுக்கு ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் முடிப்பீங்கண்டா? பெரிய பிரச்சனையா போச்சு. என்ன செய்யறது பாருங்க, சஹாபிட இஸ்லாத்தையும் ஈமானம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எவ்வளவு தூரம் அந்த காலத்துல ஒட்டகத்துல எத்தனை நாள் பிடிக்கும், ஒட்டனே ஒட்டகத்துல வரைக்காங்க. ஏன் இந்த ஹராத்தை பாக்குறது உண்மையில ஹராமா இல்லையா தவிர்த்து கொள்ள? ஆனா இன்னைக்கு விளம்பரம் ஹராத்தை செய்ய வாங்க, ஹராத்தை செய்ய வாங்க விளம்பரம், விளம்பரம் குடிங்க ஹராத்தை செய்ய, மாறாருக்கு இல்லைங்க ஹராத்தை செய்ய விளம்பரம். ஹஜ்ஜிக்கு வாரத்துக்கு போறதை வாங்க, பெண்களை கூட்டிட்டு மஹரம் இல்ல, ஹராம். ஏன் இப்படி பெண்களுக்கு 1.5 லட்சம் கொடுக்கப்படும் ஆரம்ப உட்பணம். அதுக்கு ஒரு அங்கெல்லாம் மருத்துவம் அதிகம், எல்லாம் வீட்டு வசதி எல்லாம் பிரி சம்பளம் 1500 ரியால் பெண்கள் அங்க ஹராத்துக்கு. ஹராத்துல பெரியானம் போய் 2 வருஷம் அங்க ஹராத்துல ஆண்களுக்கு மத்தியில மோத தொடர்ந்து நின்று எல்லா வேலையும் செஞ்சு இப்படி ஹராத்தை செய்ய வாங்கன்னு இன்றைக்கு விளம்பரம் செய்தது யாரு? யாரு செய்தது? நான் கேட்கிறேன், கடு பண்டா சுது பண்டாவா? இல்ல, அப்துல் ரஹ்மான் ஏஜென்சி, பாபா ஹாஜியா ஏஜென்சி. என்ன நடந்து உலகத்துல சிந்திக்கிறாங்களா மக்கள்? இதை பார்த்தாவது வந்து கூட்டம் கூட்டமா இதுல விளையாடக்கூடாதா? அப்ப இதுல சேர்ந்து இருக்கிறாங்களே, என்ன நோக்கத்துல வாழ்றாங்க இருக்கிறாங்க? அப்ப அந்த சஹாபிய பாருங்க, ஒரு ஹராம் நம்மள நடந்துட்டோ என்று உடனே ஒட்டகத்தை எடுத்துட்டு மதீனாவுக்கு போனாங்க. போய் சொன்னாங்க, யார சூழல்லாம், நான் திருமணம் முடிச்சு மக்காவில் வாழ்ற பிள்ளைகள்லாம் இருக்குது. இன்னைக்கு ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, நாங்க 2 பேரும் அவங்ககிட்ட பால் குடிச்சது அப்படின்னு. என்ன செய்யாண்டாங்க அப்படி சொன்னாங்களா? ஓ, அப்ப பிரியன்ட்டாங்க, மனைவி விட்டு பிரிஞ்சு. எப்படி இருக்கும், என்ன செய்தது? மறுபட கதைச்சாங்களா? எங்களை ஒரு பலவீன ஒரு அமீர் வரச்சன்னா 2 தேதி வாங்குங்கிறான். விலையின சாபாக்கள் அந்தஸ்துக்கும் போக இயலாது. 2 தேதி வந்துருங்க. 2 தேதி அமீர் கொஞ்சம் பிற்படுத்தி போடலாரா? 4 தேதி ஏன்னா காலை 9 மணி, கொஞ்சம் பின்னேற 2 மணிக்கு போடுங்களேன். அது ஏன் சேர்த்து நடக்கும்? எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துடலாம். சரி, என்ன செய்ய நம்ம முஸ்லீம். ஆனா சஹாபாக்கள் இதெல்லாம் கிடையாது. சொன்ன உடனே கொஞ்சம் பாருங்க, யார சொல்லா என்ன இடங்கள் இருக்குதா, என்ன கொஞ்சம் என்ன பார்த்தா என்ன, அந்த பொம்பளைகிட்ட கொஞ்சம் திருப்பி ஒருக்கா கேட்டா என்ன, நாங்க தானே வேற யாருமா? ஒரு கதை இல்லை. உடனே வந்தாங்க, கலா கொண்டு பிரிஞ்சுட்டாங்க. அப்ப பாருங்க, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள, என்ன ஒரு பெண்ணிட்ட 2 பேர் ஒன்னா பால் குடிச்சா 2 பேரும் சகோதர சகோதரிகள், திருமணம் முடிக்க முடியாது என்ற ஒரு சட்டத்தை படிக்க அப்படின்னு போனா. பன்மராமந்த தரபியாக்கள் வரும்போது ஒரு விஷயம் புதுசா ஒன்று போதும், நினைக்க தேவை. நயமா வக்கீரே, நயமா பயன் பண்ணேரியே, என்ன நம்ம உள்ள செலவழிச்சுட்டு போனோம் போதா, சொல்ல தேவையில்லை. ஒன்னு கிடைச்சா உங்களுக்கு போதும். இத கடைசியா நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ மட்டும் சொல்லி இதை நான் முடிக்கிறேன். கடைசியா என்னண்டு கேட்டா, புரைரா என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. அந்த ரஜுலன் மின் அஸ்ஹாபி நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹல இலா குவாலா இப்னு உபை. இந்த ஒரு மனிதர் மதீனாவில் இருந்து புறப்பட்டு எகிப்து நாட்டுக்கு போனார். யாரிடத்தில்? அந்த எகிப்து அமீரிடத்தில். அவருடைய பெயர் புகார். ஏன் போனார் என்று கேட்டால், மதீனாவில் இவங்களுக்கு ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டது. இந்த ஒரு மனிதனுக்கு இவருடைய பேர் இருக்கப்படவில்லை, இந்த சஹாபியில. அது என்ன ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது, ஒரு முஸ்லீம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தலைவாழ வேண்டும். டெய்லி தலைவாழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இந்த சஹாபிக்கு கிடைச்சது. வழங்கிட்டா ஒவ்வொரு நாளும் தலைவாழக்கூடாது. அதிகமாக முடிவுள்ளவர்களுக்கு அனுமதி இருக்குது. குறைந்த முடிவுள்ளவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் தலை, ஒரு நாள் விட்டு விட்டு தான் தலை வாழணும், டெய்லி வாழக்கூடாது. இது சரியான ஹதீஸ் இஸ்லாத்தில் உள்ளது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நாங்கள் இதை சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் நடைமுறை படுத்துறோம் நாம. அப்ப இந்த ஹதீஸ் இந்த சஹாபி கேட்ட உடனே இவங்களுக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கமா, இதை கொஞ்சம் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு தேடி பார்த்தா, இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது, எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னர் அமீருடத்தில் இந்த ஹதீஸ் இருக்குது. அவர் இந்த ஹதீஸை நபியிடத்தில் கேட்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைச்சதும் உடனே எகிப்து நாட்டுக்கு புறப்பட்டார். பாருங்க எப்படி ஒரு ஹதீஸை உறுதிப்படுத்தி நயமாயிருக்க. ஒருவ ஆமிர் ரிஷப், அந்த குலாலா எகிப்து நாட்டின் கவர்னராக இருந்தார்கள். ஃபகதிம இலைஹி வஹுவ யமுத்து நாக்கத்தன், இவங்க ஒட்டகத்துல போய் சேர்ந்துட்டாங்க. எத்தனை நாள் குடிச்சே தெரியாது. போய் நேரடியாக அந்த அமீருடைய வீட்டுக்கு போறாங்க. அமீர் தன்னுடைய ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. கிட்ட போனாங்க. போன உடனே அவங்க கூப்பிட்டாங்க, வாங்க. சொன்னாங்க, நான் மதீனாவில இருந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வர இல்லை, வேற எங்க வீட்டுக்கு எல்லாம் வாரத்துக்கு நான் வர இல்லை. நான் வந்தது இன்னமா அதைத்துக்கொள்ளி ஹரீசின் பலகனே அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜவுதான் யகூன இந்தக இல்முன் மின். நான் நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டேன். அந்த ஹதீஸ் உங்களிடத்தில் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும் என்று கேள்விப்பட்டு அதை உறுதிப்படுத்துவதற்கு நான் வரேன். அது உங்களிடத்தில் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்ன என்று கேட்டார்கள். அவங்க பதில் சொல்ல முந்தி யார் அந்த அமீர், ஓ நான் கேட்டிருக்கிறேன், நான் கேட்க இல்லை, எனக்கு தெரியாதுன்னு எந்த பதிலும் கொடுக்க முந்தி இந்த போன மனிதன் அந்த அமீருடைய தலையை பார்த்தார்கள். பரட்ட தலை, எண்ணெய் போடாம கொஞ்சம் எல்லாம் அப்படி வாராம சும்மா அப்படி கிடக்குது முடி. பக்கால் உடனே தான் கேட்ட கேள்விக்கு பதில் வர முந்தி இந்த இன்னொரு கேள்வி போட்டாங்க. நீங்க எகிப்து நாட்டுக்கு ஒரு அமீரா இருக்கிறீங்க, உங்களுடைய தலையெல்லாம் நல்லா வாழ் வைக்கிறாம இப்படி நான் ஒரு மாதிரி அங்கிருந்து கிட்ட போய் கிடக்குது என்னன்னு கேட்டாரு. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி தலைமுடி செய்வதை தடுத்திருக்கிறார் என்று இந்த ஹதீஸை சொன்னார். எப்படி ஒரு அமைஞ்சிட்டு பாருங்க, இந்த ஹதீஸை தான் கேட்க போனது. அவங்க வேற ஒரு கேள்வி போட்ட உடனே அவங்கள நோக்கு நிறைவேறிட்டு உடனே இந்த ஹதீஸை நான் கேட்டேன். சஹாபி இவங்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அதிகமாக தலைமுடிவாரியை தடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அப்ப ஹதீஸ் கிடைச்சிட்டு அது ஒரு கால பார்த்தா வெறும் கால், காலில் செருப்பு இல்லை. உங்களுக்கு ஆஜி ஒரு அமீர் இப்படி நினைக்கலாமா, காலில் செருப்பு இல்லாம அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே கேட்டாரு, மாலி அராக்க ஹாபியா, என்ன காலில் செருப்பு இல்லாமல் இருக்கின்றீர்கள், ஒரு அமீர் இப்படி இருக்கலாமா செருப்பு அணியாமல் இருக்கும்படியும் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாது, சில நேரத்தில் அப்படி செருப்பு போடாமலும் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று ஹதீஸ் சொன்னாங்க. இப்ப வந்த சஹாபி ரெண்டு ஹதீஸ் கிடைச்சிருச்சு. உறுதிப்படுவது ஹதீஸும் சரி, இன்னொரு அவ இடைக்கடை செருப்பும் போடாம இருக்கணுங்கிற ஹதீஸும் கிடைச்சிருச்சு. எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அவ பாருங்க, இந்த வந்தது மதீனாவில இருந்து எகிப்துக்கு இந்த ஒரு ஹதீஸை அதை உறுதிப்படுத்தத்தான் வந்தாங்க. ஏன் நான் சொல்றேன்னு ஏற்காடுல தருமையா நடக்கும் காலையில மாலை வரைக்கும். அப்ப நான் கொஞ்சம் வெற்றி போட கொடுக்கறது, தூரத்து வந்துருக்கவங்க கொஞ்சம் தூக்குங்கிறீங்க அப்படி இருக்காண்டு. இது சில சவர்கள் கொஞ்சம் ஆர்வமா உள்ளவங்க சொல்லுவாங்க, நிகழ்த்தி போத கொஞ்சம் கூட வைக்க வேண்டிய நாங்களாம் தூரத்துல இருந்து விலங்கு முடிஞ்சு 20-25 செலவழிச்சிட்டு வாரம் பயான் போதாது, நயமா வைக்கணும்பாங்க. அதுதான் நான் சொல்றேன், அப்படிங்க யார வந்துட்டு தென்னைக்க கூடாது, நயமா நமக்கு தேவையில்லை. அந்த சகாது அந்த பெண்ணுடைய விஷயத்துல போன மாதிரி இந்த இவங்க வந்தாங்க, ரெண்டு ஹதீஸ் கிடைச்சி அல்ஹம்துலில்லா ரெண்டு அவங்களுக்கு புதுசு அந்த மாதிரி இருந்தா போதும். அப்ப இந்த ஹதீஸ் சஹிஹா இல்லா என்றால் இது சஹிஹான ஹதீஸ். இது அபு தாவூத், நசாயி, திருமதி, இபுன் ஹிப்பான், அஹமத், ஹல்பி, அபு நுஹைம், பகவி, இபுன் அதி போன்ற எல்லா கிரந்தங்களும் இந்த ஹதீஸ் இருக்கு, சரியான ஹதீஸ். வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் பேர் குழுக்கடையிலிருந்து வந்து ஒரு நாலு பேர் இதை வழங்கி பயிர் செஞ்சாங்க. அது ஒரு ஆள் சொன்னார்கள். மௌலிமார் சொல்றாங்க, இமாமத்தில் முஸ்லிமின் சொல்ற ஹதீஸ்ல இல்லையே, என்ன உதாரணமா வந்துட்டு இப்ப நாங்க சொல்றாங்க, ஒளி செஞ்சா கையை அப்படி போடக்கூடாது, உள்ளுக்கு பொறுக்கக்கூடாது, பள்ளிக்குள்ள கையை அப்படி பொறுக்கக்கூடாது, ஒளி செஞ்சுட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்து அகத்துக்கு தெளிக்கணும், பள்ளிக்குள்ள வந்தா உட்காரா ரெண்டரை காய்ச்சலாம் உட்காரக்கூடாது, இப்படி நிறைய குழி தோண்டி புதைக்கப்பட்ட சுண்ணாக்களை நாங்க உயிர்ப்பிக்கிறோம். இது அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். சில உங்களுக்கு கேட்கிறவ நம்மள இல்லையே, நம்மள இல்லையா, அவங்க நண்டு எடுத்தும் பார்ப்பா. அப்ப ஜமாத்திற்கு நண்டு எடுத்தீங்க கூடாது, உட்கார்ந்துட்டீங்க நண்டு விட்டு குடிப்பாங்க கூடாது, இடது எடுத்துருப்பாங்க குடிப்பாங்க கூடாது. இதெல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு சிக்கல், தகவல் ஒரு கதையை போறது, இது இப்படி ஒரு அதிசயங்கள் இல்லையே அவங்க சொல்ற மாதிரி சொல்லி விட்டார்கள். ஜமாத்தில் முஸ்லிமில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ், அந்த ஹதீஸ் கிதாபுல பதியப்படுறதா இருக்க, நாங்க நினைச்சு எதையும் சொல்றது இல்லை. அப்ப இதுதான் இந்த எங்களுக்கு இந்த தர்பியாவில் கிடைக்கக்கூடிய பெரும் பிரயோஜனங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று அறிமுகம், இரண்டாவது சலாம், மூணாவது சகோதரத்துவம், நாலாவது கல்வி, மார்க்க கல்வி படிக்கிறது கட்டாய கடமை வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி இவர்களை வந்தோம்னு சொன்னா கொஞ்சம் எங்களுக்கு மார்க்க கல்வியும் கிடைக்கும். அப்ப நாங்க கேட்ட விஷயங்கள் எனக்கும் உங்களுக்கும் இன்னும் இந்த பிரிவு நாடாக கேட்கக்கூடிய முழு உலகத்திலும் இருக்கிறான் இன்ஷால்லாஹ் கேட்பாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ்வுத்தால பயனளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி முடித்து விடைபெறுகின்றேன்.